அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
பழங்குபவர்கள் சுவாமிநாதன் மற்றும் எல்ஆர் ஜெகதீசன். சிரியாவில் நடக்கும் மோதல்களை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது தொடர்பில் தமக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதாக மாஸ்கோவில் சந்தித்து பேசிய ரஷ்யா மற்றும் பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூறியிருக்கின்றனர். டெமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் பொதுமக்கள் மீது சரைன் வாயு பயன்படுத்தப்பட்டதாக நேற்று வெளியான ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த தாக்குதலுக்கு ஆசாத் அரசுதான் காரணம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதைத்தான் ஐநா அறிக்கை கூறியிருப்பதாக பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார். ஆனால் இந்த தாக்குதல் கிளர்ச்சியாளர்களால் நடத்தப்பட்ட ஒரு தூண்டுதல் நடவடிக்கை என்றே தாம் சந்தேகிப்பதாக ரஷ்யா கூறுகிறது.
இதேவேளை சிரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான முக்கிய எல்லைச் சாவடி ஒன்றில் கார் குண்டு ஒன்று வெடித்ததாக சிரியாவின் அரச எதிர்ப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிரிய எல்லைக்குள் இருக்கும் பாப் அல் ஹவா எல்லைச்சாவடியில் இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்ததாக இவர்கள் கூறுகிறார்கள். இந்த பிரதேசம் அரச எதிர்ப்பாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதில் குறைந்தது 12 பேர் காயமடைந்ததாக ஒரு செய்தி தெரிவிக்கிறது. துருக்கிய வான் எல்லைக்குள் வந்த சிரிய ராணுவ ஹெலிகாப்டரை துருக்கி திங்களன்று சுட்டு வீழ்த்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பாகிஸ்தானிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வங்கதேசத்தினர் 1971 போராடிய போது நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் தனக்கு விதிக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்த இஸ்லாமிய தலைவருக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. போர்க்குற்றங்களை விசாரித்த தீர்ப்பாயும் எதிர்க்கட்சியான ஜமாத் இ இஸ்லாமிய கட்சியைச் சேர்ந்த அப்துல் காதர் முல்லாவுக்கு பிப்ரவரி மாதம் ஆயுள் தண்டனை வைத்திருந்தது. ஆயுள் தண்டனை மேல்முறையீட்டின் போது மரண தண்டனையாக உயர்த்தப்படுவது நாட்டில் இதுவே முதல் முறை என்று குற்றவாளிகளுக்காக ஆஜரான ஒரு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறினார். ஆனால் மற்றவர்களோ இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றனர்.
ஜஸ்டிஸ் டன், நேஷன் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி. நவ ஐ எம் வெயிட்டிங் வென் காதர் முல்லா வில் பீ ஹேங் அண்ட் தி டே இஸ் நாக்கிங் அட் தி டோர்.
ஆனால் மற்றவர்களோ இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றனர். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முல்லாவுக்கு வாய்ப்பில்லை, ஆனால் ஜனாதிபதியிடம் அவர் கருணை மனு செய்யலாம்.
த ஹேகில் இருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோவுக்கு எதிரான முதலாவது சாட்சி தனது வாக்குமூலத்தை அளிக்க துவங்கியிருக்கிறார். 2008 நடந்த கிறிஸ்தவ தேவாலய தீவைப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் இன்று சாட்சியம் அளித்தபோது அன்று என்ன நடந்தது என்று விவரித்தார்.
Was next to a window and there were holes in the windows.
இந்த தேவாலய எரிப்பில் 36 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சாட்சிக்கு பாதுகாப்பு அளிக்கும் நோக்கத்தில் அவர் திரைக்கு பின்னால் இருந்தபடி சாட்சியம் அளிக்க அனுமதிக்கப்பட்டதாக த ஹேகில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
ஆஸ்திரேலியாவில் வேட்டைக்காரர் என்று சந்தேகப்படும் ஒரு நபர் அவரை கை செய்ய வந்த 3 போலீஸ்காரர்களையும் அந்த இடத்துக்கு வந்த அவசர உதவி பணியாளர் ஒருவரையும் சுட்டுக் கொண்டிருக்கின்றார். தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்த் என்ற நகரில் உள்ள ஒரு வீட்டில் அந்த தாக்குதல்தாரி தற்போது விழுந்திருக்கின்றார். அந்த வீட்டை காவல்துறையினர் சுற்றி வளைத்திருக்கின்றனர்.
ஜிம்பாப்வேயில் வெளிநாட்டு நிறுவனங்களை தேசியமயமாக்குவது என்னும் தனது சர்ச்சைக்குரிய திட்டத்தை முன்னெடுத்து செல்ல அதிபர் ராபர்ட் முகாபே உறுதிபூண்டிருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற தேர்தலில் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் முறையாக கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றும் பொழுதே அவர் இதை அறிவித்திருக்கிறார். வெளிநாட்டுக்காரர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களை தேசியமயமாக்குவது என்னும் தனது திட்டம் முன்பை விட கூடுதலான தீவிரத்துடன் இனிமேல் முன்னெடுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது முகாபே சூளுரைத்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஜப்பானிய கார் தொழிற்சாலையில் முக்கிய நபர்களில் ஒருவராக இருந்த இஜி டயோடோ தனது 100வது வயதில் காலமானார். டயோட்டோ நிறுவனத்தை உலகளவில் வெற்றி பாதைக்கு செலுத்திய இவர் மிகவும் திறமையான டயோடோ வழி உற்பத்தி முறையும் உருவாக்கியவர். இந்த நிறுவனத்தை தோற்றுவித்தரின் உறவினரான டயோடோ இந்த நிறுவனத்தின் தலைவராகவும் அதிபராகவும் இருந்தார். இந்த நிறுவனத்திலிருந்து 1994 தான் இவர் ஓய்வு பெற்றார்.
வாஷிங்டனில் இருக்கும் அமெரிக்க கடற்படை வளாகத்தில் 12 பேரை சுட்டுக் கொன்ற ஆரோன் அலெக்ஸின் கடுமையான மனநோய்களுக்காகவும் காதில் குரல்கள் கேட்கும் நோய்வுக்காகவும் சிகிச்சை பெற்றவர் என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்க கடற்படையில் முன்பு வேலை செய்த ஆரோன் காவல்துறையினருடனான துப்பாக்கி சுண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அப்பொழுது அவரிடம் 3 விதமான துப்பாக்கிகள் வைத்திருந்தார் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.